இயேசுவுக்குள் அன்பானவர்களே, உங்களை நம்முடைய சியோன் இன்டர்நேஷனல் செமினரியின் மூலமாக வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாடங்களை கேட்கும்போது நாங்கள் அனுப்பும் குறிப்புகளையும் சேர்த்து வைத்து கவனியுங்கள். அப்படியே நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால் போதும், தனியாக படிக்க வேண்டியதில்லை. இது ஒரு மாபெரும் உன்னத அனுபவமாக இருக்க போகிறது. இன்றைய பாடத்தை உங்களுக்கு தேவ கிருபையோடு போதிக்கிறவர் பேராசிரியர் டாக்டர் ரமேஷ் ஜோஷ்வா அவர்கள்.
கிறிஸ்துவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் கடந்த நிகழ்ச்சியில கூட தேவனுடைய தன்மைகளை பற்றி நாம் சற்று சிந்தித்துக் கொண்டிருந்தோம். அவருடைய நாமம், அவருடைய நாமத்தின் மகத்துவம், அந்த நாமத்தினால் கர்த்தர் தம்மை பற்றி வெளிப்படுத்தின காரியங்கள் மட்டுமல்ல, அவருடைய தன்மைகள் போன்றவற்றை நாம் சற்று சிந்தித்துக் கொண்டிருந்தோம். அவருடைய தன்மையை ஆராயும் பொழுது நாம் அவருடைய ஆவியாயிருக்கிற தன்மையை குறித்து அதிகமாய் சிந்தித்தோம். மட்டுமல்ல, அவர் எங்கும் இருப்பவர் என்றும் நாம் சற்று யோசித்துக் கொண்டிருந்தோம். சர்வ வியாபகர், ஆம்னி பிரசன்ட் என்று பார்த்தோம். எங்கும் இருப்பவர், ஏனெனில் அவர் ஆவியாயிருக்கிறார், ஆகவே எங்கும் இருக்கிறார் என்று நாம் சிந்தித்தோம். தேவன் எங்கும் இருக்கிறார் என்பதற்காக நாம் எல்லாமே இறைவன் என்ற கொள்கையை உடையவர்களாக இருக்க முடியாது. அந்த கொள்கைக்கு தப்ப வேண்டும். அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்று நாம் கருத முடியாது என்றெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். நாம் அந்த வசனங்களை சற்று நினைவிற்கு கொண்டு வந்து தொடர்ந்து நாம் அவருடைய குணவியல்புகளை குறித்து, தேவனுடைய குணாதிசயங்களை அறிந்து கொள்கிற ஒரு காரியத்தை நாம் படிக்க இருக்கிறோம். அவர் எங்கும் இருக்கிறார். நம்முடைய தேவாதி தேவன் எங்கும் இருக்கிறார். வானாதி வானங்களும் அவரை கொள்ளாது என்று 1 ராஜாக்கள் 8:27-2:6 பார்க்கிறோம். அவர் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று 23:24 சொல்கிறது. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி என்று நாம் ஏசாயா 66:1 அப்போஸ்தலர் 7:49 பார்க்கிறோம். வானத்திலும் பாதாளத்திலும் சமுத்திரத்திலும் அவர் இருக்கிறார் என்றும் நாம் சங்கீத 139 வாசித்து பார்க்கிறோம். அவர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் தேவன் என்று 23:3 பார்க்கிறோம். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே என்று அப்போஸ்தலர் 17:27 வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அவர் நமக்கு தூரமானவர் அல்ல, அவர் சமீபத்துக்கு தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறாரு. வானத்துக்கும் பூமிக்கும் அவர் காணப்படுகிறார் என்றெல்லாம் நான் இப்பொழுது சற்று முன்னர் வாசித்த வசனங்களிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். எங்கும் அவர் இருக்கிறார். அவருடைய பார்வைக்கு நாம் தப்ப முடியாது என்ற அர்த்தமுடைய வசனங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். அவர் எங்கும் இருக்கிறார். அதே வேளையிலே நாம் தவறான கருத்து உடையவர்களாக இருக்கக்கூடாது. அவருடைய ஒரு பகுதி ஓரிடத்திலும் மற்ற பகுதி வேறொரு இடத்திலும் உள்ளதென நாம் சொல்லக்கூடாது. அதாவது வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொல்கிற வசனத்தை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்வோமே. அப்போ அவர் சிங்காசனத்தில் வானத்தில் உட்கார்ந்துருக்கிறார், ஒரு பாதம்தான் பூமியில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய தலை அப்போ எவ்வளோ உயரமாக இருக்கும் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணி பார்க்கக்கூடாது. அவர் எங்கும் எல்லா இடத்திலும் ஒரே சமயத்தில் முழுமையாக இருக்கிறார். அதையும் புரிந்து கொள்ளணும். பூகோள ரீதியாக எவ்வித வரையறைக்கும் அவர் உட்பட்ட தேவன் அல்ல. ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்குள்ளே அவர் இருப்பார்னு சொல்ல முடியாது. அவர் இல்லாத இடம் அப்படின்னு இந்த உலகில் அண்ட சராசரத்தில் நீங்கள் எந்த இடத்தையும் சொல்லவே முடியாது. அதே வேளையில் அவர் முழுமையற்று இருக்கிறார் அப்படின்னும் கூற முடியாது. முழுமையாக எல்லா இடத்திலும் ஒரே சமயத்தில் இருக்க வல்லமை உள்ள ஒரு தேவன் நம்முடைய தேவன். ஒருவேளை இது நமக்கு புரியாத ஒரு கருத்தாக இருக்கலாம். நம்ம கேட்கும்போது வித்தியாசமாகவும் இருக்குது. அது எப்படிங்க ஒரே நேரத்தில் எல்லா இடத்திலும்? ஏன்னா நம்முடைய லிமிட்டேஷன் அப்படி இருக்குது. நம்ம ஒரு இடத்துல தான் இருக்க முடிகிறது இல்லையா? அப்போ அதனால் நம்ம நினைக்கிறோம் தேவன் அவிதமாக எல்லா இடத்துலையும் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்முடைய அந்த குறுகிய மூளை கொண்டு நம்மால் அறிந்து கொள்ள முடியாது இருக்கிறதுனாலையும், மட்டுமல்ல அவர் ஆவியாக இருக்கிறதுனாலையும் நமக்கு இட வரையறையற்ற ஒரு நிலையை நம்மால் கற்பனை செய்தே பார்க்க முடியாததுனாலையும் அப்படி நினைக்கிறோம். அதாவது இடவரையற்ற நிலை அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளாக தான் எல்லா பொருளும் இருக்குது இல்லையா? உங்கள் வீடு இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட எல்கைக்குள்ளே இருக்குது. ஆனால் இப்படி இடவரையறையற்ற ஒரு தன்மையை நம்மளால் கற்பனை செய்து கூட என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. ஆக இவ்விதமாக தேவன் எங்கும் இருக்கிறார். அவர் ஆவியாக இருப்பதினால் இடவரையறையற்ற நிலையிலே அவர் இருக்கிறபடியினால் நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு எங்கும் நிறைந்த தேவனை தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, உங்களை அவருக்கு தெரியாதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நிறைய வேளைகளை நம்ம சொல்கிறோம், தேவனுக்கு கண் இல்லை, கர்த்தருக்கு கண் இல்லை, காது இல்லை, அவர் எங்கெங்கே எங்கே ஜபத்தை கேட்கிறாருன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் வேண்டிக்கொள்ளும் முன்னரே அதையெல்லாம் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் இல்லையா? அவர் எங்கும் இருக்கிறதுனாலே உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வை எந்த இடத்திலும் எந்த ஊரிலே உங்கள் உறவினர்கள் இருந்தாலும் நீங்கள் இருந்தாலும் அங்கும் அவருடைய கரம் கிரியை செய்ய வல்லமையுடையதாக இருக்கிறது என்ற ஒரு மாபெரும் விசுவாசத்தை நாம் இதனாலே பெற்றுக்கொள்கிறோம். நாம் சில நேரம் யோசிக்கிறோம், என் பிள்ளை ரொம்ப தூரமாக தொலைவில் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், இல்லை ரொம்ப தொலைவில் என் பையன் படிக்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்குகிறது இயற்கை தான் இல்லையா? ஆனால் அதன் மத்தியில் இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு தன்மை நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறது. அவர் உங்களுக்கு தூரமானவர் அல்ல, அதே போல உங்கள் பிள்ளைகளுக்கும் அவர் தூரமானவர் அல்ல. இங்கே நீங்க ஜபிக்கும் பொழுதே அங்கேயும் கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன். ஆக இவ்விதமாக தேவாதி தேவன் சர்வ வியாபகராய் இருக்கிறார், ஆம்னி பிரசன்ட், எங்கும் நிறைந்தவராய் இருக்கிறார். அந்த தேவனை நீங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்க இந்த நாளிலே அறிந்து உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களை பார்த்து சொல்லுங்க, உற்சாகமாக இரு அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து சொல்லுங்க. மட்டுமல்ல, அவர் தாமாகவே இருக்கிறவர் என்பதையும் அவருடைய தன்மைகளில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் தாமாகவே இருக்கிறவர். உலகத்தில் நீங்கள் எந்த பொருள் எடுத்து பார்த்தாலும், இல்லை எந்த நபரை எடுத்து பார்த்தாலும், அது வேற எதையாவது இல்லாவிட்டால் வேறு யாரையாவது சார்ந்திருக்கிறத நீங்கள் அறிய முடியும். ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு செடியும், உதாரணமாக செடி தானாக வளருது அப்படின்னு இருந்தாலும் அது மழையை சார்ந்திருக்கிறது, பூமியில் அது தனக்கு தேவையான சத்தை பெறுகிறது, இப்படி ஒன்று ஒன்று சார்ந்திருக்கிறது தான் இந்த உலகத்தில் உள்ள வாழ்க்கை. மனித வாழ்வும் அப்படி தான். யாரும் தனியாக வாழ்ந்து விட முடியும்? சில பேர் நினைப்பாங்க, எனக்கு எல்லாம் பணம் இருக்குது, போதுமான வசதி இருக்குது, யாருடைய தயவும் எனக்கு தேவையில்லை, நான் என் இஷ்டம் போல வாழ்வேன், என் நாவு, என்னுடைய பணம், என்னுடைய சொத்து, நான் இஷ்டம் போல் வாழ்வேன் என்று சிலர் வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மையை பார்த்தோமானால் அவர்கள் முன்னேற்றத்திற்கு ஒருவேளை அவங்க ஃபேக்டரி வச்சுருப்பாங்க, அவங்க தொழிலாளிகளை சார்ந்திருக்கிறார்கள், அந்த ப்ரொடக்ஷனை சார்ந்திருக்கிறார்கள், உற்பத்தியை சார்ந்திருக்கிறார்கள், அது விற்பனையை சார்ந்திருக்கிறது, லாபத்தை சார்ந்திருக்கிறது, இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் தேவாதி தேவன் யாரையும் சார்ந்திருக்கிறவர் அல்ல. அவர் உலகம் தோன்றும் முன்னரே தாமாகவே இருந்தவர் என்று நம்ம வேதத்தில் பார்க்க முடிகிறது. அனாதியாய் நீர் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர் என்று வேதம் சொல்லுது. அவர் தம்மில் தாமே ஜீவனுடையவர் அப்படின்னு சொல்லி யோவான் 5:26 பார்க்கிறோம். யாத்திராகமம் 3:14 இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கூறியதை நாம் பார்க்க முடிகிறது. அவர் தாமாகவே இருக்கிறவர். ஏன்னா ஆச்சரியமான தேவன் பாருங்க, அவர் யாரும் சிருஷ்டிக்கலை, அவர் யாரையும் சார்ந்திருக்கலை, தன்னுடைய வல்லமைக்கு, தன்னுடைய ஞானத்துக்கு, தன்னுடைய காரியங்களுக்கு யாரையும் சார்ந்ததொரு தேவன் அல்ல நம்முடைய தேவன். பெர்காஃப் என்ற வேத வல்லுநர் கூறுவது போல, அவர் தாமாக இருப்பது மட்டுமல்ல மற்ற அனைத்தும் தன்னை சார்ந்திருக்கும்படி செய்துள்ளார் என்று அவர் கூறுகின்றார். எல்லா உயிரினங்களும் அவர் தான் சார்ந்திருக்குது. இந்த உலகில் உள்ள அதிகாரங்கள், செல்வவான்கள், பெரிய பெரிய பிரபுக்கள் யாராக இருந்தாலும் அவரை சார்ந்தவர்கள். இந்த பூமியும் அது நிறைவும் அண்ட சராசரங்களும் தேவனை சார்ந்தே இருக்கின்றன. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுது. இந்த அண்ட சராசரத்துக்கு அவர் சொன்னா போதும் அப்படியே நிற்கும். அந்த அளவுக்கு வல்லமை உள்ள தேவன், தாமாகவே இருக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆனால் அவர் எதையும் சார்ந்திருப்பவர் அல்ல. யெகோவா அப்படிங்கிற தேவனுடைய பெயர் இந்த தன்மையை புலப்படுத்துகிறதா இருக்கிறது. சங்கீதம் 94:7, ஏசாயா 40:18, அப்போஸ்தலர் 7:25, ரோமர் 11:36 போன்ற வசனங்களை வாசித்து பாருங்கள். அவர் எதையும் சாராதிருக்க மற்றவை அனைத்தும் அவரையே சார்ந்திருக்கின்றன என்பதை நாம் இந்த வசனங்களிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. பிரியமானவர்களே, நீங்களும் அவரை சார்ந்தவர்கள். நீங்களும் தனியா இயங்குவது போல உங்களுக்கு தோணலாம். தேவன் அதைத்தான் விரும்புகிறார். மகனே, உன் இருதயத்தை எனக்குத்தான். உலகிலே இன்று அநேகர் தங்கள் இஷ்டம் போல வாழ்கிறதை பார்க்கிறோம். பாவங்களில் வாழ்கிறார்கள். தேவனை சார்ந்து வாழாமல் தங்களுடைய சுய சித்தத்தை சார்ந்து வாழ்கிறார்கள். ஆனால் தேவன் இருதயத்தை கேட்பதின் நோக்கம் என்ன? நீ ஓ சித்தத்தை என்னிடத்துல ஒப்புக்கொடு, நீ நடக்க வேண்டிய வழியை நான் காட்டுவேன் என்பதுதான் அவருடைய வழி நடத்துதல். அப்போ நம்முடைய தாமாகவே இருக்கிற அவருக்கு நாமாகவே சென்று நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். அவரை சார்ந்திருக்கும்படி முடிவு செய்து, கர்த்தாவே, என் பலத்தினாலே என்னுடைய முயற்சியினாலே செய்ததெல்லாம் போதும் ஆண்டவரே, என்னால் எதையும் சாதிக்க முடியலைங்கிறத நான் உணர்ந்து ஒத்துக்கொள்கிறேன். நீரே எனக்கு தேவை என்று நாம் அவரிடத்தில் சொல்கிறது பெயர்தான் இந்த தாமாகவே இருக்கிற தேவனுக்கு செய்கிற ஒரு ஆராதனை. அப்ப தேவாதி தேவன் தாமாகவே இருக்கிறவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர், எதையும் சார்ந்து இருக்காதவர். ஆனால் எல்லாமே அவரை சார்ந்து இருக்கிறது. பூமியும் அதன் நிறைவும் இந்த அண்ட சராசரங்களும் அவரையே சார்ந்திருக்கிறது. நாம் அடுத்ததொரு தலைப்புக்கு நேராக கடந்து போகிறோம். தேவனுடைய குணாதிசயங்களை அறிந்து கொள்ளுதல். தேவனுடைய குணாதிசயங்களை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். உலகில மனிதர்கள் மற்ற மனிதருடைய குணாதிசயங்களை தான் அறிய முற்படுகிறார்கள். கவனிச்சு பாருங்களேன், சில வாலிபத்தம்மார்கள் மற்ற நண்பரோடு பழகும்போது அவங்க பேரண்ட்ஸ் பெற்றோர் சொல்வாங்க, அந்த பையன் எப்படிப்பட்டவன் உனக்கு தெரியுமா, நீ நல்ல பையனை பார்த்தான் சேர்ந்திருக்கிறியா என்று சொல்வாங்க இல்லையா. ஸோ நாம் ஒருவரை சாரும் பொழுது, ஒருவரை பின்பற்றும் பொழுது நாம் அவர்களுடைய குணாதிசயத்தை அறிய விரும்புகிறோம். அப்போ நம்முடைய தேவாதி தேவனுடைய குணாதிசயத்தை அறிய வேண்டியது ரொம்ப அவசியம் அல்லவா? அவர் எப்படிப்பட்டவர் என்று அவருடைய தன்மையை பற்றி பார்த்து கொண்டு வந்தோம். ஆம்னி பிரசன், ஆம்னி சைன்ட் என்றெல்லாம் பார்த்தோம். எங்கு நிறைந்தவர், எல்லாம் அறிந்தவர், மட்டுமல்ல நித்திய தன்மை உள்ளவர் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். ஆதியும் அந்தமும் மற்றவர், எங்கும் இருப்பவர், அவர் தாமாகவே இருக்கிறவர், இப்படி பல தன்மைகளை பார்த்தோம். இப்போ அவருடைய குணாதிசயங்களை கொஞ்சம் தெரிந்து கொண்டோமானால் நாம் இன்னும் அவர் மேல் பற்றுதலாயும் விசுவாசத்தோடு ஓடுவதற்கும் அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அவருடைய குணாதிசயங்கள் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பற்றி முழுமையாக அறிந்திட நமக்கு உதவுது. தாமஸ் வாட்சன் என்ற தெய்வ மனிதர் கூறும்போது, கடவுளின் மகிமை அவருடைய தன்மையில் தங்கியிருக்குது, ஆனால் அவரது குணவியல்புகள் ஒவ்வொன்றும் அவருடைய பிரகாசமான ஒளிக்கதிர்களாய் விளங்குகின்றன என்று கூறுகிறாரு. இறைவனுடைய குணவியல்புகளை அல்லது அவரது தன்மைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமாயின் அவருடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்ப்பதின் மூலமே சாத்தியமாகும். அப்போ நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுதுதான், தியானிக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய குண இயல்புகளை அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை இயற்கையின் ஊடாக நாம் ஒரு சில தேவனுடைய தன்மைகளை அறிந்து கொள்ள முடியும் என்று நம்ம அப்போஸ்தலர் 19:1, Romans 1:20 இன்னும் சங்கீதங்களில் வாசித்து பார்க்கிறோம். அந்த வசனங்களிலிருந்து கர்த்தருடைய தன்மைகள் சிலவற்றை இயற்கையே வெளிப்படுத்துகிறது என்றெல்லாம் நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனாலும் இயற்கையிலேயே நாம் அறிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருந்தாலும் இன்னும் அதிகமாக தேவனுடைய தன்மையை பற்றிய அவருடைய வெளிப்பாடுகளை நாம் அறிந்து கொள்ள நாம் வேத புத்தகத்திடமே வர வேண்டும். அங்குதான் நிறைய வெளிச்சத்தை, அவரை குறித்த வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நாம் எவ்வளவு தூரம் அறிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ அவ்வளவு தூரம் தம்மை குறித்து அங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார், தன்னுடைய தன்மைகளை பற்றி. ஆகவே வேதத்தை வாசிப்பதும் தியானிப்பதும் ஆராய்வதும் அதை குறித்தே அதிகமாய் சிந்திப்பதும் நாம் தேவனை பற்றிய குணன் இயல்புகளை அறிவதற்கு உதவியாய் இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. முதலாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய அறிவு, நாலேஜ் ஆஃப் காட் என்ற ஒரு காரியத்தை நாம் முதலாவது சிந்திக்க இருக்கிறோம். தேவனுடைய அறிவு, நாம் ஏற்கனவே தேவனுடைய தன்மைகளை குறித்து சிந்திக்கும் பொழுது இதை பற்றி சற்று சிந்தித்திருக்கிறோம். ஆம்னி சைன்ட் என்று பார்த்திருக்கிறோம். இறைவன் எல்லாம் அறிந்தவர். அவர் எவ்விடத்திலும் எக்காலத்திலும் உள்ள எல்லாவற்றையும் எப்போதும் அவர் அறிவார் என்று நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அவருக்கு இறந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும், எதிர்காலமோ அவருக்கு மறைவானது அல்ல. எல்லா காலத்தையும் அறிந்திருப்பது தான் தேவனுடைய சிறப்பான தன்மைகளில், குண நலன்களில் முக்கியமான ஒன்றாகும். மட்டுமல்ல, மூ உலகிலும் உள்ள அனைத்தையும் அவர் அறிவார். அவருடைய கண்களுக்கு மறைவானது அப்படின்னு சொல்வதற்கு எதுவுமே இல்லை. எதையுமே அவரிடமிருந்து நாம் மறைத்து விடவும் முடியாது. அவருடைய கண்களுக்கு மறைவாக எதுவும் இல்லவும் இல்லை. உண்மையில் இறைவனுடைய இத்தகைய அறிவு நமக்கு மிகுந்த ஆச்சரியமாய் இருக்கிறது என்று சங்கீதம் 139:6 வாசிக்கிறோம். அவருடைய அறிவு அவரிலேயே உள்ள அறிவாகும் என்பதையும் நாம் சற்று சிந்திக்கணும். அதாவது, அவர் ஆராய்ச்சி செய்தோ இல்லை நிதானித்தோ இல்லாவிட்டால் கற்றுக்கொண்டோ அனுபவத்திலோ இந்த ஞானத்தை அவர் பெற்றுவிடவில்லை, இந்த அறிவை அவர் பெற்றுவிடவில்லை. அது அவருக்குள்ளேயே அவரிலேயே ஏற்கனவே இருக்கின்றதொரு அறிவாகும் என்பதை நீங்களும் நானும் தெரிந்தோமானால் அது ஆச்சரியமாயிருக்கும். நம்முடைய அறிவு எல்லாம் நாம் அனுபவத்திலே பெற்றுக்கொள்கிற அறிவு, கற்றுக்கொள்வதினாலே, ஆராய்ச்சி செய்வதனாலே, படிப்பதினாலே வருகிற அறிவு ஞானம் எல்லாம். ஆனால் தேவனோ அறிவின் பிறப்பிடமாக, ஞானத்தின் ஊற்றாக இருக்கிற தேவன். அவருடைய அறிவு பூரணமானது, அதில் குறைவொன்றும் இல்லவே இல்லை. அவரே அறிவுமயமானவர். மற்ற அனைத்துக்கும் அவரிடமிருந்தே அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டியதாய் உள்ளது. அவருடைய அறிவில் பிழையில்லை, தவறில்லை என்று நாம் இன்னும் அவருடைய அறிவை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். பரிபூர்ணமான அறிவு தேவனுடைய அறிவு. நாம் சற்று முன்னர் சிந்தித்தது போல இறைவன் எங்கும் இருப்பவர், ஆம்னி பிரசன்ஸ் என்று நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோம். ஆனபடியால் அவர் எல்லா இடங்களிலும் உள்ள எல்லாவற்றையும் அறிந்தவராய் இருக்கிறார். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலுமிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது என்று நாம் நீதிமொழிகள் 15:3 பார்க்கிறோம். ஏசாயா 46:10 பார்க்கிறபடி, ஆதி முதல் இருந்தே முழுமையாகவும் உண்மையாகவும் அவர் அனைத்தையும் அறிவார். அவருடைய அறிவு அளவில்லாதது என்றும் நாம் சங்கீத 147:5 பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இறைவனின் அறிவு இப்படிப்பட்டதாயிருக்கிறது. எல்லாம் அறிந்தவர், எங்கும் இருக்கிற அவருடைய பிரசன்னத்தினால் எல்லாவற்றையும் எப்போதும் எக்காலத்திலும் முழுமையாக பரிபூர்ணமாக அறிந்த ஒரு தேவன், நீங்களும் நானும் தொழுது கொள்கிற தேவன். அவருடைய அறிவு அளவில்லாதது, அதுக்கு லிமிட்டே கிடையாதுன்னு அர்த்தம். உங்கள் அறிவும் என் அறிவும் ஒரு குறிப்பிட்ட எல்லையை உடையது, ஆனால் தேவனுடைய அறிவோ அளவில்லாதது. அவருடைய அறிவிலே மற்றொரு தன்மையை பார்க்கிறோம். உபாகமம் 2:7 பார்க்கிறோம். அவர் மனிதனுடைய நடைகளை எல்லாம் அறிவார் என்று அங்கே வாசிக்கிறோம். யோபு 23:10 பார்க்கிறபடி, நாம் போகும் வழியை அவர் அறிவார். அவர் நம் வழிகளை எல்லாம் எண்ணுகிறவர் என்று நாம் வாசிக்கிறோம். நம் வழிகள் எல்லாம் அவருக்கு முன்பாக இருக்கின்றது என்று சங்கீதம் 119:168 பார்க்கிறோம். நாம் வாழ்கிற இடம், நம் வாழ்நாட்களின் காலம், நாம் எங்கே வசிக்க வேண்டும், நம்முடைய உருவம் மற்றும் நம்முடைய வழிகள் எல்லாம் அவருக்கு தெரியும் என்று சங்கீதம் 33, 37, 103, சங்கீதம் 139 போன்ற சங்கீதங்களில் பார்க்க முடிகிறது. அப்போ நீங்களும் நானும் எங்கே வாழணும், நம்முடைய வாழ்நாள் காலம் அதாவது ஆயுள் காலம் எவ்வளவு, நம்ம வசிக்க வேண்டிய இடம் எல்லாவற்றையும் தேவன் ஏற்கனவே முன்குறித்திருக்கிறார், அறிந்திருக்கிறார் என்று, மனிதனுடைய நடைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்பதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன ஆச்சரியமான ஒரு தெய்வனை தெய்வமாய் கொண்டிருக்கிறோம் பாருங்க. நம்ம சில நேரம் யோசிக்கிறோம், நம்முடைய ஆயுள் சீக்கிரமாக முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம், பயப்படுகிறோம். இல்லாவிட்டால் நான் எங்கேயோ தேவையில்லாத இடத்துல குடியிருக்கிறேனோ என்றுதான் யோசிக்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிற இந்த வசனத்தை ஆராயும் பொழுது, நீங்கள் எங்கே குடியிருக்கணும், உங்களுடைய உருவம், நீங்கள் என்ன ஷேப் உடையவர்களாக இருப்பீங்க, இருக்கணும் என்றெல்லாம் அறிந்தவர் நம்முடைய தேவன். உங்கள் வாழ்நாள் காலம், நீங்கள் வசிக்கிற இடம் எல்லாவற்றையும் அறிந்த தேவனை நீங்கள் இப்போ அண்டி சேர்ந்திருக்கிறீங்க. அப்படி தொழுது கொண்டு வருகிறதுனால தான் இந்த வேதாகம கல்லூரியில் கூட நீங்கள் இவ்விதமாய் படிக்க வாஞ்சித்து வந்திருக்கிறீங்க. அவரிடத்துல எல்லாமே, உங்களுடைய காரியங்கள் எல்லாமே அவருக்கு தெரிந்த ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் இப்பொழுது எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து வைத்திருங்க. அப்பொழுது உங்களுக்கு உங்கள் உள்ளத்தில் மாபெரும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகிறதா இருக்கிறது. அடுத்து இறைவனின் அறிவிலே நாம் கற்றுக்கொள்கிற காரியம், மனித மனதில் எழுகின்ற சிந்தனைகளை அவர் அறிவார். இறைமையா 11:5 விதமாய் சொல்லுகிறது, உங்கள் மனதில் என்ன எண்ணங்கள் தோன்றுகிறது அதை தேவன் அறிவார். சங்கீத 139:2 பார்க்கும் பொழுது, நம் நினைவுகளை தூரத்தில் இருந்தே அவர் அறிவார்னு வாசிக்கிறோம். நம்முடைய தேவைகளை அவர் அறிவார்னு மத்தேயு 11:27 பார்க்கிறோம். அவர் இருதயங்களை பார்க்கிறவர், 1 Samuel 16:7. உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று வெளிப்படுத்தல் 2:23 பார்க்கிறோம். அவர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார் என்று 1 Samuel 28:19 பார்க்கிறோம். இப்படி நிறைய காரியங்கள், வசனங்கள், ஏகப்பட்ட வசனங்கள் நம்முடைய சிந்தனைகளை தேவன் அறிவார் என்பதற்கு ஆதாரமாக நான் சொல்ல முடியும். நம்முடைய நாவில் சொல் பிரபாதத்திற்கு முன்பே அவர் அதையெல்லாம் அறிந்திருக்கிறார்னு நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா 66:18 பார்க்கிறது போல, நம் நினைவுகளை அவர் அறிவார். தாமஸ் வாட்சன் என்ற தெய்வ மனிதர் கூறும்போது, எப்படி வார்த்தைகள் நம் செவிகளில் பேசுவது போல கேட்குதோ அதே மாதிரி மனித நினைவுகள் தேவனுடைய செவிகளில் பலமாக பேசுகிறதா இருக்கிறது என்று கூறுகிறார். இதன் அர்த்தம் என்ன? ஒரு மனுஷன் பேசுகிறது நமக்கு செவிகளில் எப்படி சத்தமாக கேட்குது இல்லையா, அதே மாதிரி உங்கள் சிந்தனைகள் கர்த்தருடைய அந்த செவிகளில் பலமாக கேட்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எவ்வளோ தூரம் உங்களுடைய சிந்தனைகளை தேவன் அறிந்து வைத்திருக்கிறார்னு புரிந்து கொள்ளுங்களேன். உங்கள் சிந்தனைகளை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். சத்தம் போல துணிக்கும்னு இங்கே தாமஸ் வாட்சன் என்ற தெய்வ மனிதர் கூறுகிறார். நாம் நினைக்கிறோம், நாம் மனதில் நினைக்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி நாம் ஒருவேளை நினைக்கிறோம். ஆனால் தேவனுக்கு தெரியும் என்று இங்கு வசனம் உறுதிபட கூறுகிறது. சொல் பிரமாதத்திற்கு முன்னே உங்கள் சிந்தனையில் அந்த காரியம் தோன்றும் போதே அவர் அறிந்திருக்கிறார். அவருடைய குண இயல்பு அப்படிப்பட்டது, தேவனுடைய தன்மை அப்படிப்பட்டது என்று நாம் அறிந்து கொள்வது நம்முடைய விசுவாச வாழ்வை இன்னும் தூண்டுகிறதா இருக்கிறது. அப்போ நீங்கள் தேவனை தொழுது கொள்ள வருகிறது எதற்காக? நீங்கள் ஏன் ஜெபம் பண்ணுறீங்க? எதுக்காக இந்த வேதாகம கல்லூரி படிக்கிறீங்க? என்ன செய்ய விரும்புகிறீங்க என்ற எண்ணங்களை எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். அதனால தான் நம்முடைய எண்ணங்களை சீர்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மனதில் சிந்தனைகள் வேறு வைத்துக்கொண்டு தேவனை நாம் தொழுது கொள்வது போல, பக்தி உள்ளவர்கள் போல நம்மை நாம் காண்பித்தாலும் தேவனுக்கு அது தெரிகிறதா இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களை பார்த்து தான் அவர் மாயக்காரரே என்று அழைக்கிறார். மனதிலே வேறு சிந்தை, அவர்கள் இருதயமோ தூரமாக இருக்கிறது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல, உதடுகளினாலே நாம் ஸ்தோத்திரம் செலுத்திவிட்டு நம்முடைய இருதயம் அவருக்கு தூரமாய் விலகி இருந்ததானால் அதை தேவன் அருவருக்கிறார். அந்த ஆராதனையை அருவருக்கிறார். அப்ப நீங்க அவரை கிட்டி சேர்ந்த எண்ணமுடையவர்களாக இருக்கணும். முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் நம்ம அவரை அன்பு கூற அழைக்கப்படுகிறோம். அதனால எண்ணத்தை சீர்படுத்த இன்று கர்த்தர் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் எண்ணம், தேவனை தேடுவதின் நோக்கம் என்ன? அவருக்காக வாழவா, இல்லாவிட்டால் உங்களுக்காக வாழவா? ரெண்டே ரெண்டு காரியம்தான். ஒன்று, அவருக்காக உலகிலே வாழலாம், இல்லாவிட்டால் உங்களுக்காக வாழ்வதற்கு இறைவனுடைய உதவியை நீங்கள் நாடுகிறவர்களாக இருப்பீங்க. ரெண்டில் ஒன்று தான் அந்த பக்திக்குரிய வழிக்கு நேராய் நடத்தும். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும், என் தொழிலை ஆசீர்வதியும், நான் மேன்மையாக இருக்கணும், சிறந்த இடத்துல இருக்கணும், புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் சிறந்து ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு வாழ்கிற வாழ்க்கை ஒன்று இருக்குது. அது சாதாரணமான ஒரு விசுவாசியின் வாழ்வு. ஆனால் ஆண்டவரே, கர்த்தாவே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? நான் உமக்காய் வாழ விரும்புகிறேன். என் வாழ்விலே உம்முடைய சித்தம் வெளிப்பட நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னு யார் அர்ப்பணிக்கிறார்களோ அது தேவனுக்காய் வாழ்கிற வாழ்வு. உங்கள் சிந்தனை அவர் அறிகிறார். நீங்கள் எதற்காக தேவனை தொழுது கொள்கிறீர்கள், எதற்காக வேதம் வாசிக்கிறீர்கள், எதற்காக ஆராதனைக்கு வருகிறீர்கள், எதற்காக காணிக்கை செலுத்துகிறீர்கள், என்ன நோக்கத்தோடு வாழ்கிறீர்கள் என்பதெல்லாம் அவருக்கு தெரிகிறதா இருக்கிறது என்பதை இந்த வசனங்களில் இருந்து புரிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருங்களை சிந்தனைகளை சீர்படுத்தி ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுதும் உங்கள் ஆராதனை இன்னும் அதிகமாக இன்பமானதாய் மாறும். தேவனுடைய பிரசன்னம் உங்களை மூடுகிறதாய் இருக்கிறத நீங்கள் உணர முடியும். மூன்றாவது ஒரு காரியத்தை தேவனுடைய அறிவிலே நான் சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய அறிவு மனிதர்கள் இரகசியமாய் செய்யும் காரியங்களையும் அறிகிற அறிவாயிருக்கிறது. தலைப்பு எப்படி? மனிதர்கள் இரகசியமாய் செய்யும் காரியங்கள் அனைத்தையும் அவர் அறிவார். ஏசாயா 66:18 சொல்கிறார், நான் அவர்கள் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என கர்த்தரே கூறியுள்ளார். கர்த்தர் நம்முடைய கிரியைகளை அறிந்திருக்கிறார். ஆகான் செய்த களவை கர்த்தர் அறிந்திருந்தார். ஆபேல் கொலை செய்யப்பட்டதின் காரியங்களை தேவன் அறிந்திருந்தார். சாராளின் நகைப்பு, தாவீது செய்த பாவம், இவைகளெல்லாம் ரகசியமாய் செய்யப்பட்ட காரியம்தான். ஆனால் தேவன் அதை அறிந்திருந்தார், அவருக்கு தெரியும். அழகா சொல்றார் பாருங்களேன், எரேமியா 23:24, எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒழித்து கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்கிறார் என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 139:1-2, 7-10 உள்ள வசனங்களை ஒப்பிட்டு பாருங்கள். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. எந்த காரியமும் அவருக்கு மறைவாய் இருக்க இயலாது. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது என்று எபிரேயர் 4:13 வாசிக்கிறோம். அவருக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது என்று சங்கீதம் 139:12 வாசிக்கிறோம். அதாவது மறைவாக இருளில் செய்தாலும் அவருக்கு தெரியாதுன்னு நம்ம நினைச்சா அந்த இருள் கூட அவருக்கு அந்தகாரமாக இருக்காது, வெளிச்சமாகவே தெரியும் என்று அங்கே வாசிக்கிறோம். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார் என்று தானியேல் 2:22 வாசிக்கிறோம். நாம் இந்த வேதாகம கல்லூரியின் மூலமாக, இந்த பாடத்தின் மூலமாக இதையும் தெரிந்து கொண்டு ஆண்டவருக்காய் வாழப்போகிறோம். என்னுடைய காரியங்கள் அனைத்தையும் கர்த்தர் அறிவார். நான் அவருக்கு மறைவாக எதையும் செய்துவிட முடியாது. இருளில் செய்தாலும் மறைவாக செய்தாலும் மற்ற மனிதர்கள் அறியாதபடி செய்தாலும் தேவன் அறிகிறவராய் இருக்கிறார். அந்த உணர்வு நம்மை பாவம் செய்யாதபடி தடுக்கிறது, காக்கிறது மட்டுமல்ல, தேவனுடைய கட்டுப்பாட்டில் என் வாழ்வு இருக்கிறது என்பதை அது வெளிப்படுத்தி காண்பிக்கிறதாய் இருக்கிறது. நான்காவது ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய அறிவில், தேவனுடைய அறிவு இனி நடக்க இருக்கும் அனைத்தையும் அறிகிற அறிவு. இனி என்ன நடக்கப் போகிறது அதை தேவன் அறிவார். இதனால்தான் இஸ்ரவேலின் எதிர்காலத்தை அவர் அறிந்திருந்தார். ஏசாயா 46:10, தானியேல் 2:7, மத்தேயு 24:25, அப்போஸ்தலர் 15:18 போன்ற வசனங்களை பாருங்கள். இஸ்ரவேலின் எதிர்காலம் அவருக்கு தெரியும். இந்த உலகத்தின் முடிவு அவருக்கு தெரியும். மட்டுமல்ல, இஸ்ரவேல் எடுக்கும் பிழையான மார்க்கம் எப்படி இருக்கும் என்று உபாகம் 31:20 கூறியிருக்கிறார். ஆட்சி எப்படி இருக்கும் என்று ஏசாயா 44:26, 45:7 போன்ற வசனங்களில் கூறுகிறார். மேசியாவின் வரவு எப்படியாய் வரும் என்று மீகா 5:2 கூறுகிறார். துன்மார்க்கர் அவரை சிலுவையில் எவ்விதமாய் அறைவார்கள் என்று ஏற்கனவே தீர்க்க தரிசனமாய் வெளிப்படுத்தின விசேஷம் 13:8, அப்போஸ்தலர் 2:23, 3:18 போன்ற வசனங்களில் ஏற்கனவே அது தீர்க்க தரிசனமாய் நடந்த காரியத்தை சொல்லப்பட்ட வசனமாய் காணப்படுகிறது. அப்ப இயேசு உலகில் பிறக்கிறதை குறித்தும் அவர் உலகில் மனு உருக்கொண்டு வந்து எவ்விதமாய் வாழுவார், எவ்விதமாய் மரணத்தை சந்திப்பார், எவ்விதமாய் உயிர்த்தெழுந்திருப்பார், எவ்விதமாய் பரலோகம் வந்து சேருவார், அவருடைய கண்களுக்கு முன்பாக எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்ப வருவார் போன்ற எல்லாவற்றையும் தேவன் அறிந்த தேவனாயிருக்கிறார். மனிதனுடைய தீய செயல்கள் கூட அவருக்கு ஏற்கனவே அறிந்த விஷயம்தான். ஆதாம் பாவம் செய்வான் என்பதை அவர் அவனை படைப்பதற்கு முன்பே அறிந்திருந்தார். உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியை எல்லாம் தெரிந்திருக்கிறது என்று அப்போஸ்தலர் 18:19 வாசிக்கிறோம். ஆகார் குறிப்பிட்டது போல அவர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். சில வேளைகளில் நாம் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் ஆறுதலுக்காக மட்டும் அந்த வசனத்தை நினைக்கின்றோம். கர்த்தாவே, நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி நாம் ஆறுதல் அடைகிறோம். எப்படி? கர்த்தருக்கு என் பிரச்சனை தெரியும், என் பாடுகள் தெரியும், கடன் தெரியும், நோய் தெரியும், வேதனை தெரியும், ஆகவே அவர் என்னை காண்கிற தேவன் என்று மட்டும் நாம் நினைக்கிறோம். ஆனால் உங்களையும் உங்கள் நிலையையும் உங்களுடைய பாவ நிலையையும் உங்களுடைய பரிசுத்த நிலையையும் அவர் அறிவார். நீங்க பரிசுத்தமா வாழ்றீங்கன்னா அதையும் அவர் அறிவார். பரிசுத்தமா வாழ்கிறதுனா வேற ஒன்றும் இல்லை, ஆண்டவருக்காக வேறு பிரிக்கப்பட்ட வாழ்வு, உலகத்தை வெறுத்து தேவன் பின்னே போகிற வாழ்வு. எனக்கு நீங்க போதும் அப்படின்னு போய் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற எந்த ஒரு மனுஷனும் பரிசுத்தமாய் வாழ்கிறான். அப்போ தேவன் நம்மை காண்கிறார், உங்கள் பரிசுத்த வாழ்வை காண்கிறார், உங்கள் பாவ வாழ்வையும் காண்கிறார், அதே போல் உலக வாழ்வையும் காண்கிறார், உங்கள் உலக நிலையையும் அறிகிறார், எப்படிப்பட்ட நெருக்கடியில் இருக்கிறீர்கள் என்பதையும் அறிவார். அதையும் நாம் மறுக்க முடியாது. ஆனால் அது மட்டுமே சொல்லக்கூடாது என்பதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தேவன் எல்லாவற்றையும் காண்கிற தேவன். ஏடபிள்யூ பிங்க் என்பவர் இவ்விதமாக சொல்றாரு, அந்த தெய்வ மனிதர், கடவுளை நம்மால் ஒருவேளை பார்க்க முடியாதிருப்பினும் அவரால் நம்மை பார்க்க முடியும். என்னுடைய தீய எண்ணங்கள், பாவ செயல்கள், கீழ்ப்படியாமை, பின்மாற்றம் அனைத்தையும் அறிந்திருந்தும் அவர் என்னை நேசிக்கிறார் என்பது எத்தனை அதிசயமானது! என் கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், மனக்கசப்புகள், போராட்டங்கள் யாவற்றையும் அறிந்தவர் என் தேவன் என்பது எனக்கு எத்தனை ஆறுதலானது! நான் செல்லும் இடங்களையெல்லாம், செய்யும் காரியங்களையெல்லாம், சிந்தனைகள், கனவுகளையெல்லாம் அவர் அறிபவராயிருக்கிறார். அதை அறிந்து கொள்வது எனக்கு எத்தனை அவசியமானது என்று அழகாக எழுதியுள்ளார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே வருகிறீங்க, உங்கள் சிந்தனைகள், கனவுகள், உங்களுடைய கோல், எதிர்கால டிசையர், எய்ம், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அதுக்கு உதவ அவர் விரும்புகிறார். நீங்கள் தெரிந்து கொள்ளணும், என்னை அவர் காண்கிற தேவன், என்னை முற்றிலுமாய் அவர் அறிந்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து அவரிடத்தில் அர்ப்பணித்து நீங்கள் பாருங்கள், உங்கள் ஜப வாழ்வு புதிய ஒரு மெருகூட்டத்தை பெறும். முன்ன நம்ம நினச்சிருப்போம், ஆண்டவருக்கு ஒன்றும் தெரியாது, கத்தருக்கு ஒன்றுமே தெரியாது, நான் சொன்னால் தான் அவருக்கு இந்த பிரச்சனை தெரியும், சொல்லலைன்னா அது அவருக்கு தெரியாதுன்னு நீங்கள் முன்ன நினச்சிருந்துருப்பீங்க. ஆனால் இந்த வேத வசனங்கள், நான் சொன்ன வசனங்களையெல்லாம் கொஞ்சம் மீண்டும் ஒரு முறை வாசித்து பாருங்களேன். எல்லாவற்றையும், உங்களை, உங்கள் சிந்தனைகளை, உங்கள் போக்கு வரத்து, உங்கள் காரியங்களை தேவன் அறிந்திருக்கிறார் என்பது, அந்த அறிவு இன்னும் அதிகமாய் தேவனை குறித்த ஒரு பயத்தை, பயபக்தியை தருகிறதாய் இருக்கிறது. அந்த தேவனுக்கு உங்களுடைய எதிர்காலம் தெரியும். இனி என்ன நடக்கப் போகிறது உங்களுக்கு, உங்களுடைய எதிர்காலம் என்னவாய் இருக்கப் போகிறது, என்னவாய் அவர் வைக்கப் போகிறார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அப்போ அவரிடத்தில் உங்கள் வாழ்வை தாராளமாக ஒப்புக் கொடுக்கலாம். எதிர்காலத்தை அறிந்த ஒருவரிடத்தில் தாராளமாக ஒப்புக் கொடுக்கலாம். சில பேர் பயப்படுறாங்க, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தா அவர் என் வாழ்க்கையில் விளையாடி விடுவார், அவர் அதை செய்யாத, இதை செய்யாத, இப்படி இரு, பரிசுத்தமாக இரு, அதை செய்யாதன்னெலாம் கண்டதை சொல்வாருங்க, என் வாழ்க்கை மகிழ்ச்சியற்றதாக மாறிடும்னு சில பேர் நினைக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு எதிர்காலத்தில் எப்படி வைக்க போகிறேன்னு ஒரு ஆசீர்வாதமான திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. நீங்கள் ஒத்து அவரோடு அவருடைய ட்ராக்கில் ஓட ஆரம்பிச்சிங்கன்னா, அவர் உங்களை எவ்விதமாக உயர்த்தணும்னு நினைச்சாரோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருவார். ஆனால் இதை நீங்கள் செய்ய தவறும் பொழுது தான் வாழ்க்கையில் பலதரப்பட்ட பாடுகள். என் தேவனுக்கு என்னுடைய எதிர்காலத்தை ஆசீர்வாதமாக்கி தர முடியும் என்று நீங்கள் விசுவாசியாத பொழுது, உங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி வாழ்க்கையை ஓட்டத்தை ஓட்டும் பொழுது, நீங்கள் பெரிய காரியத்தை சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சு செயல்படுவீங்க. ஆனால் உங்களை எதிர்பார்த்து சிறந்த இடத்துல வைக்க நினைத்த அந்த சிறந்த ஆசீர்வாதத்தை நாம் பெறாமல் போய்விடக்கூடாது என்பதை இங்கே நீங்கள் சிந்திக்கணும். உங்கள் எதிர்காலத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவரிடத்தில் நம்பி உங்கள் வாழ்வை ஒப்பு கொடுங்க. அவர் சிறந்த எதிர்காலத்தை தான் உங்களை குறித்து வைத்திருக்கிற நினைவு அது நன்மைக்கு எதுவானது என்று தான் தீர்க்க தரிசியின் மூலமாய் அவர் சொல்லியிருக்கிறாரு. உங்கள் வாழ்வில் விளையாட மாட்டார், உங்கள் வாழ்வை தாழ்த்தி விட மாட்டார், நீங்கள் இப்போ இருக்கிறத விட பன்மடங்காய் பெருகவே செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. அடுத்த ஒரு காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவனுடைய குண இயல்புகளில் தேவனுடைய அன்பு என்ற காரியத்தை இப்பொழுது நாம் சிந்திக்க போகிறோம். லவ் ஆஃப் காட், தேவனுடைய அன்பு. 1 யோவான் 4:8-16 வசனங்களில் பார்க்கும் பொழுது தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதை ஏடபிள்யூ பிங்க் என்ற தேவ மனிதர் கூறும் பொழுது, தேவன் அன்பு செலுத்துபவர் என்பது இதன் அர்த்தமல்ல, அவரே அன்பாக இருக்கிறார் என்று இதற்கு அர்த்தம். நாம் சில நேரம் இதுவரை யோசிச்சிருப்போம், அவர் அன்பு செலுத்துவார் அப்படின்னு இதுவரை நினைச்சிருப்போம். ஆனால் அவரே அன்பாகவே இருக்கிறார் என்பதுதான் இதன் அர்த்தம். ஜான் ஸ்டாட் என்ற தேவ மனிதர் கூறுகிறார், அன்பு செலுத்துவது அவருடைய செயல்களிலும் ஒன்று என்பதல்ல, அவருடைய சகல நடவடிக்கைகளும் அன்பினால் செய்யப்படுபவை என்பதே அதன் அர்த்தம். அதாவது அவர் செய்கிற அனைத்து நடவடிக்கைகளும் அன்பினால தான் செய்கிறார். அதுதான் அடிப்படை. அவர் அன்பு இருக்க போய் தான் இயேசு கிறிஸ்துவ கொடுத்தார், பரிசுத்த ஆவியை அனுப்பியிருக்கிறார், மீட்பின் பணியை செய்கிறார், சபையை கொடுத்திருக்கிறார், ஊழியர்களை கொடுத்திருக்கிறார், இப்படிப்பட்ட வேதாகம கல்லூரியை கொடுத்திருக்கிறார். இதை கொண்டு மீட்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவருக்காய் வாழ வேண்டும் ஒரு கூட்டம் என்றெல்லாம் இத்தனை செயல்கள் தவிர இன்னும் அநேகம் சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனை செயல்களுக்கும் நடவடிக்கைகளுக்கும் ஒரே ஒரு அடிப்படை, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்புனா யாரு? கர்த்தர் தான். நீங்களும் நானும் அன்பாகவே இருக்கிற தன்மை உடையவர்கள் அல்ல. நம்ம அன்பு செலுத்துவோம், அவ்வப்பொழுது அன்பு செலுத்துவோம், அநேக வேளைகளில் வெறுப்பை தான் செலுத்துவோம். எரிச்சல் வருகிறது மற்றவர்கள் மீது, அநேகர் மீது நாம் கோபந்தான் கொள்கிறோம். ஆனால் தேவனுடைய சுபாவமோ அன்பாகவே இருக்கிறார். என்ன அருமையான ஒரு சுபாவம் நம்முடைய தேவனுடைய குணம். நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரோமர் 5:5 வாசிக்கிறோம். ஜே ஜே பேக்கர் என்ற தேவ மனிதர் இதை சுட்டிக்காட்டி கூறும் பொழுது, தேவன் மீது நாம் வைத்திருக்கும் அன்பல்ல, மாறாக நம்மீது அவர் வைத்திருக்கும் அன்பை அறிந்து கொள்வதற்கான அறிவே அதுவாகும் அப்படின்னு சொல்லி அழகாக எழுதுகிறார். அதாவது நீங்களும் நானும் தேவன் மீது அன்பு வைத்திருக்கிறோன்னு சொல்ல முடியாது. அவர் உங்கள் மீது என் மீது அன்பு வைத்து அதை அறிந்து கொள்ள வைப்பதற்காக நம்முடைய இருதயங்களில் இந்த தேவ அன்பை ஊற்றியிருக்கிறாரு. அந்த ஊற்றப்பட்டிருக்கிற அன்பு தான் நமக்கு காட்டி கொடுக்குது அவர் நம்மீது அன்பாயிருக்கிறார் என்பதை. பிரியமானவர்களே, தேவன் உங்கள் மீது அன்பாகவே இருக்கிறார், எப்பொழுதும் அன்பாகவே இருக்கிறார். இப்போ தேவனுடைய அன்பின் தன்மைகள் சிலவற்றை கூறி நான் விளக்கினேன்னா உங்களுக்கு நன்றாக புரியும். முதலாவது காரியம், தேவனுடைய அன்பு எதையும் சார்ந்திருப்பதோ எதிலும் தங்கியிருப்பதோ அல்ல. அதாவது நம்முடைய அன்பு சிலதை சார்ந்திருக்கும். மற்றவங்ககிட்ட பணம் இருந்தால் நம்முடைய அன்பு அதிகமாக இருக்கும், அவர் மேலே அன்பாக இருப்போம். பணக்காரங்கன்னா அவங்க மேலே அன்பாக இருப்போம், ஏன்னா அவர் பணத்தை சார்ந்து நம்முடைய அன்பு வெளிப்படும். இல்லாட்டா அழகாக இருக்கிறாங்க, இல்லை படிச்சிருக்கிறாங்க, தகுதி இருக்குது, அவங்க நல்ல மதிப்பு வாய்ந்த இடத்துல இருக்கிறாங்கன்னா அன்பு அதிகமாக இருக்கும். ஆனால் தேவனுடைய அன்பு அப்படி இல்லை, எதையும் சார்ந்திருக்காது. இல்லாட்டா எதன் மீதும் தங்கியிருக்கிற அன்பு அல்ல அவருடைய அன்பு. அவருடைய தன்மையே அன்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே 1 யோவான் 4:16 அதில் 16 வசனங்களை பார்த்தது போல, அவருடைய தன்மையே அன்பாக இருப்பதனால அவர் உங்கள் மீது அன்பு கூறுகிறார். அனாதி சிநேகத்தால் நம்மை அவர் நேசித்தார்னு இறைமை 31:3 வாசிக்கிறோம். உங்களையும் என்னையும் நேசிப்பதற்கு நம்மிடத்தில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கும் எனக்கும் தெரியும். உங்களை நேசிப்பதற்கு என்னை நேசிப்பதற்கு எந்த விஷயமும் அவரை கவர்ந்து விட முடியாது. நம்முடைய படிப்போ தகுதியோ செல்வமோ எந்த தகுதியும் அவரை கவர்ந்து இழுத்து விட முடியாது. அதாவது நம்மில் எதையும் கண்டதுனால உங்கள் மீது என் மீது அவர் அன்பு செலுத்த ஆரம்பிக்கலை. நம் மீது அன்பு செலுத்துவது அவருக்கு பிரியமாக இருந்தபடியினால தான் அவர் உங்களையும் என்னை நேசித்தார். உபாகம் 7:7-8 வாசித்து பாருங்க. உங்கள் மீது என் மீது அன்பாக இருக்கிறது அவருக்கு பிரியமாக இருக்குது. அதாவது ஏதாவது ஒரு விஷயம் அவரை கவர்ந்து இழுத்துதுன்னு சொல்ல முடியாது. அவர் அன்பு கூற நினைச்சாரு, அது அவருக்கு பிரியமாக இருந்தது, அதனால உங்களை நேசிக்கிறாரு, அன்பு கூறுகிறாரு. நேசங்கிற வார்த்தையை விட அன்புங்கிற வார்த்தை இன்னும் வலியது, மிகவும் அர்த்தம் வாய்ந்தது. நேசம் அப்படிங்கிறது ஃபிலியோங்கிற வார்த்தை, அகப்பே அப்படிங்கிற அன்பு. அகப்பேங்கிறது அதாவது எது நன்மை கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் ஒரு தன்னலமற்ற வகையிலே அன்பு கூறுகிறது, அதுதான் தேவ அன்பு. ஆனால் ஃபிலியோ அப்படிங்கிறது நண்பனை போலாகிலும் நேசிக்கிற ஒரு நேசம். நண்பன் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வசதி இருந்தால், வாய்ப்பு இருந்தால், நல்ல சூழ்நிலை இருந்தால் அவங்க மீது அன்பாக நேசமாக இருப்பார். ஆனால் அதில் குறைவுபட்டால் ஆட்களுக்கு ஆனாது, இல்லாமல் போய்விடுவாங்க இல்லையா. ஸோ ஃபிலியோ, அது பேர் ஃபிலியோ, நேசம், அந்த வார்த்தை நேசம். ஆனால் உங்கள் மீது என் மீது கர்த்தர் செலுத்துகிற காரியம் அகப்பே அன்பு. தன்னலமற்ற அன்பு மட்டுமல்ல, நீங்களும் கர்த்தரிடத்தில் அந்த அகப்பை அன்பை தான் செலுத்த கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தாயின் அன்பை விட மேலான அன்பு கர்த்தருடைய அன்பு. ஜே ஐ பேக்கர் என்பவர் கூறும் பொழுது அந்த தெய்வ மனிதர் விதமாய் சொல்கிறார், அன்பற்ற அன்பு செலுத்தப்பட அருகதையற்ற மக்கள் மீதே தேவன் அன்புள்ளவராயிருக்கிறார். அவருடைய அத்தகு அன்புக்கு ஆதாரமாக மக்களில் எதுவுமே இல்லை. அவர் நம்மை நேசிக்க காரணம் அது அவரது சித்தமாயும் விருப்பமாயும் இருந்தது. நம்மை நேசிக்க வேண்டும் என்னும் சித்தம் கொண்டிருந்தபடியினால்தான் அவர் நம்மை நேசித்தார் என்று அழகாக எழுதுகிறார். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் மீது அவர் அன்பு கொள்ள இரக்கம் கொண்டது, கிருபை கொண்டது, பிரியம் கொண்டது, அது ஒரு மாபெரும் பாக்கியம். தேவன் உங்களை நேசித்து இருக்கிறார், அதை விட அன்பு கோர்ந்திருக்கிறார். ஆனபடியினால் நீங்கள் இந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறீங்க. வேதத்தை நேசிக்கிறீங்க, வேதத்தை தெரிந்து கொள்ளணுங்கிற நோக்கத்தில் தான் பைபிள் காலேஜ் படிக்கிறீங்க. 1 யோவான் 4:7 சொல்கிறது, அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது என்று நாம் வாசித்து பார்க்கிறோம். அவர் தம்முடைய குமாரனை கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் என்றெல்லாம் வாசித்து பார்க்கிறோம். அன்பு அவராலேயே உண்டாயிருக்கிறது, அது தியாகமான அன்பு என்று பார்க்கிறோம். அவருடைய குமாரனையே கொடுத்து உங்களை மீட்க தியாகமாய் அன்பு கூர்ந்தார். நீங்க மற்றவர்கள் மீது, விசுவாசிகள் மீது, ஊழியத்தின் மீது, கர்த்தர் மீது நீங்க அன்பு கூறுகிறது உண்மைன்னா தியாகமான அன்பு உங்களிடத்தில் வெளிப்படும். தேவனிடத்திலிருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு நினைப்பதை விட தேவனுடைய காரியங்களுக்காக, தேவனுடைய ஊழியங்களுக்காக, தேவனுக்காக, ஆலயத்திற்காக நான் என்ன செய்ய முடியும் என்று நினைக்கிற அந்த கொடுக்கிற அன்பு வெளிப்படும். ஏன்னா அன்பானது வெளிப்படுத்தப்படுகிறதுனால தான் காண்பிக்கப்பட முடியும். நான் அன்பா இருக்கிறேன் அன்பா இருக்கிறேன்னு சொல்கிறதுனால அன்பு வெளிப்பட்டு விடாது. தேவனும் நான் உங்கள் மேலே அன்பா இருக்கிறேன்னு வெறும் வார்த்தையினால் மட்டும் சொல்லலை, தம்முடைய குமாரனையே கொடுத்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். அப்போ கொடுப்பதில் தான் அன்பு வெளிப்படுகிறது என்பதை நாம் அந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே அதைத்தான் பார்க்கிறோம். தம்முடைய குமாரனை கொடுத்து அன்பு கூர்ந்தார் என்று, அதனால் அன்புனா என்னன்னு புரிந்து கொண்டோம் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். தேவனுடைய அன்பினுடைய அடுத்த தன்மை, தேவனுடைய அன்பு வரையறைகளுக்கு உட்பட்டதல்ல, அது எல்லை கடந்தது. நம்முடைய அன்பு ஒரு வரையறைக்கு உட்பட்டது, ஒரு எல்லை நமக்கு இருக்குது. நாமே சொல்லுவோம், இதை தாண்டி என்னால் அன்பு கூற முடியாதையா, இவ்வளோதான் என்னால் முடியும். நமக்கு ஒரு லிமிட் இருக்குது, எல்லை இருக்குது. ஆனால் தேவனுடைய அன்புக்கு எல்லையே கிடையாது, எல்லாரையும் அது நேசிக்கிற அன்பு. அவருடைய அன்புக்கு பாத்திரவான்கள் ஆகாதவர்கள் அப்படின்னு உலகில் எவருமே இல்லை. அவர் முழு உலகத்தையும் நேசிப்பார் என்று நாம் யோவான் 3:16 பார்க்கிறோம். முழு உலகத்தை நேசிக்கிறாரு, நல்லோரையும் தீயோரையும் அவர் நேசித்து அன்பு கூறுகிறாரு. ஆண்டவரே, உமக்கு ஒரு வரையறை இல்லையா அன்பிற்கு என்று கேட்டீர்களானால், இல்லை, எல்லையே இல்லை என்று கர்த்தர் சொல்கிறாரு. 3வது காரியம், தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது? தேவனுடைய அன்பு நிபந்தனைகளுக்கு உட்பட்டது அல்ல. தேவனுடைய அன்பு அன்கண்டிஷனல் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். மத்தேயு 5:43-48 உள்ள வசனத்தில் நீங்கள் இதை பார்க்க முடியும். தெய்வீக சுபாவம் உடையவராக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா உங்களுக்கு உள்ள தெய்வீக சுபாவத்தை கொடுக்கத்தான் பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். உங்கள் ஆவியோடு அவருடைய ஆவி இணைகிறது, உங்கள் இருதயத்தோடு சிந்தையோடு கர்த்தருடைய சிந்தை இணைகிறது பரிசுத்த ஆவியானவர் வடிவில். அப்போ அவர் உங்களுக்குள்ள விருப்பத்தை செய்கையை உண்டாக்குகிறார்லாம் வசனம் சொல்லுது. உங்களோடு உயிரோடு உயிராக கலந்த இடத்துக்கு கர்த்தர் வருகிறார். அப்போ அவருடைய அன்பும் உங்களுக்கு உள்ள ஊற்றப்பட்டிருக்குதுன்னு நான் சற்று முன்னர் வேதத்திலிருந்து கோரினேன். அப்போ அவருடைய அன்பு எப்படி மாற்றமடையாதோ, கூடி குறையாதோ, உங்களுடைய அன்பும் அவிதமான தன்மையை பெற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. மாற்றமடையாத, கூடி குறையாத அன்பை நீங்கள் பெற என்று முயற்சிப்பீர்களா? தேவனுடைய அன்பிலிருந்து எதனாலுமே பிரிக்கவோ, அந்த அன்பை தணிக்கவோ முடியாத ஒரு அன்பாக அது இருக்கிறது என்று ரோமர் 8:35-39 போன்ற வசனங்களில் அங்கே பவுல் எழுதுகிறத பார்க்கிறோம். உன்னத பாட்டு 8:6-7 வசனங்களிலும் அவ்விதமாய் வாசிக்கிறோம். அது தணிக்க முடியாத அன்பு. தேவனுடைய அன்பை விட்டு எதாலையுமே பிரிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் நம் மீது அன்பு வைக்கிறாரு. நீங்களும் அவ்விதமாக அன்பு வைக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. தேவன் மீது யாக்கோபு வைத்திருந்த அன்பு மாறிய போதிலும் அவனை சிநேகித்த தேவன் கடைசி வரை அவனை நேசித்தார்னு நம்ம ரோமர் 9:13 வாசித்து பார்க்கிறோம். அதே போல இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே அவர் முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார்னு நம்ம யோவான் 13:1 வாசிக்கிறோம். அதாவது ஒருவன் தன்னை மறுதளிக்கப் போகிறான்னு கர்த்தருக்கு தெரியும். இன்னொருவன் தன்னை காட்டி கொடுப்பான் அப்படிங்கிறதையும் இயேசு அறிந்திருந்தார். ஆனால் அந்த செய்கை அது இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை தணித்துப்படலை. அவங்க இவ்விதமாக தனக்கு எதிராக துரோகம் செய்வார்கள் என்று அறிந்த பிறகும் கூட முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் என்றே நாம் வாசித்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்விலே உங்கள் அன்பு மற்றவர்கள் மீது கர்த்தர் வைக்க சொன்ன அந்த அன்பு எப்படி இருக்கிறது? மாறி மாறி போகிறதா? கூடி குறைகிறதாய் மாறுகிறதா? ஆனால் கர்த்தர் உங்கள் மீது அப்படிப்பட்ட அன்பு வைக்கவில்லையே, கூடி குறையாத அன்பு. நீங்கள் எத்தனை முறை அவருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணியிருக்கிறீர்கள்? நம் ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுது அதைத்தான் உணர முடிகிறது. எவ்வளவோ குறைவுபடுகிறோம், எவ்வளவோ தேவன் எதிர்பார்த்த அளவுக்கு பரிசுத்தத்தை நாம் அடையவில்லை, எவ்வளவோ அவர் சொன்னது போல நாம் பணிவான வாழ்க்கையை நடத்தலை. ஆனாலும் அவருடைய அன்பு மாறவே இல்லை பாருங்க, கூடி குறையலை, மாற்றமடையலை. அந்த அன்புக்கு நாம் அடிபணிந்து செல்ல கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. அடுத்ததொரு காரியத்தை நான் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். தேவனுடைய இரக்கம், மெர்சி ஆஃப் காட். தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவர் என்று எபேசியர் 2:4 அவர் மிகுந்த இரக்கமும் உருக்கமும் உள்ளவர் என்று யாக்கோபு 5:11 வாசிக்கிறோம். அவர் இரக்கமுமான உருக்கமும் உள்ளவர், அவர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் உள்ளவர், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் என்று யாத்திராகம் 34:6-7 வரை உள்ள வசனங்களில் பார்க்கிறோம். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அப்படின்னு சொல்லி புலம்பல் 3:22 பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய இரக்கத்தை பற்றி நாம் இங்கே அவருடைய குண இயல்புகளில் ஒன்றை பார்க்கிறோம். அவருடைய இரக்கம், தேவனுடைய இரக்கம், அதாவது இரக்கம் வேறு, கிருபை வேறு. அதை அழகாக சொல்வார்கள், தேவன் உங்கள் மீது இரக்கம் கொண்டு உங்களுக்கு தர வேண்டிய தண்டனையை தராமல் நிறுத்தி வச்சிருக்கிறாரு. அதாவது நீங்களும் நானும் மனம் திரும்பாத பட்சத்தில் நம்முடைய தகுதி என்ன தெரியுமா? நரகத்துக்கு போகிறது தான் தகுதி. ஆனால் மனம் திரும்பின அந்த ஒரு காரியம் நடந்ததுனால இப்போ தேவன் இறக்கப்படுகிறாரு. இறக்கப்பட்டு என்ன செய்கிறாரு? உங்களுக்கு நியாயப்படி வர வேண்டிய அந்த நரகத்தை தராதபடி தடுத்து நிறுத்துகிறாரு. இது இரக்கம். ஆனால் அடுத்த கிருபைன்னா என்ன? இப்படி மனம் திரும்பிய உங்களுக்கு அவர் தர வேண்டிய அந்த நரகத்தை தராமல் பரலோகம் என்ற நீங்கள் பெற தகுதியில்லாத ஒன்றை தருகிறாரே, அது பேர் தான் கிருபை. அதாவது பரலோகத்தை பெற உங்களுக்கு எனக்கு தகுதியே கிடையாது. அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் கிருபை பாராட்டி பரலோகத்தை தருகிறார். இதுதான் வித்தியாசம், கிருபைக்கும் இரக்கத்துக்கும் வித்தியாசம். இரக்கம் கொண்டு உங்களுக்கு நரகத்தை தராதபடி தடுத்த தேவன் அதை விட மேன்மையான பரலோகத்தை கொடுக்கிறாரே, அது கிருபை. இப்போ நம்ம இரக்கத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இரக்கம் என்பது துயருறுவோர் அல்லல் படுவோரின் இக்கட்டுகளின் பொருட்டு வெளிப்படுத்தப்படும் ஒரு உணர்வாகும். அதாவது சில பேர் கஷ்டப்படுறாங்க, துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த வேளையில் நம்மகிட்டருந்து வெளிப்படுகிற ஒரு உணர்வு தான் இரக்கம். பரிதாபம், அனுதாபம், காருண்யம், தயை, இந்த எல்லாமே இந்த இரக்கத்துக்கு உள்ளே தான் அடங்கும். அதாவது பெர்காஃப் என்ற தெய்வ மனிதர் சொல்லும்போது இவ்விதமாக சொல்கிறாரு, தேவனுடைய கிருபையானது தண்டனைக்குட்பட்ட குற்றமுள்ள பாவிக்கு மன்னிப்பளிக்கப்படுகையில் கிட்டுவது பேர் கிருபை. ஆனால் அவருடைய இரக்கம் எப்பொழுது கிடைக்கிறது? மனிதருடைய இக்கட்டான நிலையில் அவனுக்கு தேவ உதவி தேவைப்படும் பொழுது கொடுக்கப்படுகிறது, பேரு இரக்கம். ஆக இக்கட்டுகளில் சிக்கி தவிக்கும் மக்கள் மீது தேவன் பரிதாபப்படுவதனால அந்த மக்களை ஆறுதல் படுத்துவதற்காக அவர் அவர்கள் மீது இரக்கமாயிருக்கிறாரு. உங்களுக்கு எப்பெல்லாம் உதவி தேவைப்படுதோ அப்போ அவர் பாராட்டுகிறார் அல்லவா, அது பேர் இரக்கம். அதுதான் இதன் அர்த்தம், சரிதானா? அப்ப நம்முடைய தேவன் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதல்களின் தேவனுமாய் இருக்கிறார்னு 2 கொரிந்தியர் 1:3 வாசிக்கிறோம். நாம் எத்தகைய இக்கட்டான சூழ்நிலையில் அகப்பட்டாலும் நமக்காக பரிதாபப்பட்டு தயைகூறும் தேவன் இருக்கிறாருங்கிறது எவ்வளவு மன ஆறுதலை உங்களுக்கு எனக்கு தருகிறது, இல்லையா? உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று ஏசாயா 54:7 சொல்கிறார். இவ்விதமாக சொல்லி அவர் நம்மை தேற்றுகிறார், ஆறுதல் படுத்துகிறார். உருக்கமான இரக்கங்கள், அவருடைய இருதயம் அவ்வளவாய் உங்களுக்காய் இறங்குகின்றது, உருகுகின்றது. அவருடைய அன்பை குறித்து கம்பேஷன், மனதுருகி, இயேசு மனதுருகி என்று நாம் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். மனதுருகி இரக்கம் காண்பிக்கிற ஒரு தேவன் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறார். நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையில் அவரிடத்துல வரும் பொழுது அவர் அவிதமாய் இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். சகலவிதமான இரக்கங்களும் ஆறுதல்களும் அவரிடத்தில் இருக்கிறது. ஆகவே தைரியமாய் அவரிடத்தில் கிட்டி சேருவோம். இந்த இரக்கமுள்ள தேவனை நீங்கள் அண்டி சேருங்கள். உங்களுடைய இக்கட்டான வேளையில் அவருடைய உதவி அபரிமிதமாய் வெளிப்படுகிறதை பாருங்கள். என்னென்ன பாடுகள், உபத்திரங்கள், தேவைகள் வந்தாலும் கர்த்தாவே எனக்காக இறங்குங்க, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று அன்று புதிய ஏற்பாடு காலத்தில் யாரெல்லாம் கூப்பிட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் அங்கே தேவன் இறங்கினதை பார்க்கிறோம். நீங்களும் அப்படி கூப்பிட்டு பார்ப்பீர்களா? எனக்கு இறங்குங்க கர்த்தாவே என்று சொல்லும் பொழுது இந்த இறையியல் கல்லூரியில் பயில்கின்ற உங்களுக்கும் நிச்சயமாக இறங்கி உங்கள் வாழ்வின் தேவைகளையும் சந்திப்பார். அவரை அறிகிற அறிவிலும் அதிகமாக இரக்கம் பாராட்டி உங்களுக்கு கற்றுத்தருவார். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தருடைய கிருபை உங்களோடு, கிருபை இரக்கம் தயவு அதிகமாக இருப்பதாக. ஆமென்.
அன்பானவர்களே, நீங்கள் கற்றுக்கொண்ட இப்பாடத்தை மீண்டும் நினைவிற்கு கொண்டு வரவும் இறுதியில் நீங்கள் எழுதவிருக்கும் தேர்வுக்கு ஆயத்தப்படவும் சில கேள்விகளை பாடக்குறிப்புகளோடு தருகிறோம். கேள்விகளுக்கான பதில்களை நன்கு கற்றுக்கொண்டு தேர்வுக்கு ஆயத்தப்பட உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.